ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. குருவே சரணம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே மண்டே 6th April 2020. வெல்கம் டு அவர் பகவத்கீதா செஷன் சாப்டர் 7. இந்த 7வது சாப்டரோட பேர் வந்து ஞான விஜான யோகம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 ஸ்லோகம் இருக்குது. அதில் முதல் 15 ஃபஸ்ட் பார்ட்டாகவும் அடுத்த 15 செகண்ட் பார்ட்டாகவும் ரெக்கார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அப்போது முதல் 15 ஸ்லோகம் இப்போ பார்க்கலாம். அப்புறம் அடுத்த 15 இன்றைக்கே ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும்னு நினச்சிட்டுருக்கேன். பை காட் கிரேஸ் அதையும் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகேவா?
ஸ்ரீபகவானுவாச மய்யாசக்தமனா பார்த்த யோகம் யுஞ்சன்மதாஶ்ரயஃ அஸம்ஶயம் சமக்ரம் மாம் யதா ஜ்ஞாஸ்யசி தச்ருணு. ஞானம் தேஹம் சவிஜ்ஞானம் இதம் வக்ஷ்யாம்யசேஷதஃ யஜ்ஞாத்வா நேஹ பூயோன்யதே ஞாதவ்யமவசிஷ்யதே. மனுஷ்யாணாம் சஹஸ்ரேஷு கஷ்சித் யததி சித்தயே யததாமபி சித்தானாம் கஷ்சின்மாம் வேதி தத்வதஹ. பூமிராபோ நலோ வாயுஹ கம் மனோ புத்திரேவச அஹங்கார இதியம் மே பின்னா ப்ரக்ருதிரஷ்டதா. அபரேயமிதஸ்த்வான்யாம் ப்ரக்ருதிம் வித்தி மே பராம் ஜீவபூத மஹாபாஹோ யயேதம் தார்யதே ஜகத். ஏதத்யோனீனி பூதானி சர்வாணி உபதாரய அஹம் கிருஷ்ணஸ்ய ஜகதஃ ப்ரபவ ப்ரலயஸ்ததா. மத்த பரதரம் நான்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் ப்ரோதம் சூத்ரே மணிகணா இவ. ரசோஹமப்சு கௌந்தேய ப்ரபாஸ்மி சசி சூர்யயோ பிரணவ சர்வ வேதேஷு சப்த கே பௌருஷம் ரிஷு. புண்யோ கந்த பிருத்திவ்யாம் ச தேஜஷ்சாஸ்மி விபாவசௌ ஜீவனம் சர்வபூதேஷு தபஷ்சாஸ்மி தபஸ்விஷு. பீஜம் மாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்த சநாதனம் புத்திர் புத்திமதாமஸ்மி தேஜஸ் தேஜஸ்வி நாமஹம். பலம் பலவதாம் சாஹம் காமராக விவர்ஜிதம் தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷப. யே சைவ சாத்விக ಸಾತ್ವಿಕಾ ಭಾವ ರಾಜಸಾಸ್ತಮಸಾಶ್ಚಗಿ ಮತ್ತೇ ವೇತಿ ತಾನ್ ವಿದ್ಧಿ ನತ್ವಹಂ ತೇಷು ತೇ ಮಯಿ ತ್ರಿಭಿರ್ಗುಣಮಯೈರ್ಭಾವೈಃ ಏಭಿಃ ಸರ್ವಮಿದಂ ಜಗತ್ ಮೋಹಿತಂ ನಾಭಿಜಾನಾತಿ ಮಾಮೇಭ್ಯಃ ಪರಮವ್ಯಯಂ ದೈವೀ ಯೇಷಾ ಗುಣಮಯೀ ಮಮ ಮಾಯಾ ದುರತ್ಯಯಾ ಮಾಮೇವ ಯೇ ಪ್ರಪದ್ಯಂತೆ ಮಾಯಾಮೇತಾಂ ತರಂತಿ ತೇ ನ ಮಾಂ ದುಷ್ಕೃತಿನೋ ಮೂಢಾಃ ಪ್ರಪದ್ಯಂತೆ ನರಾಧಮಾಃ ಮಾಯಯಾ ಪಕೃತ ಜ್ಞಾನ ಆಸುರಂ ಭಾವಮಾಶ್ರಿತಾಃ.
ಮೊದಲ ಶ್ಲೋಕತ್ಲ ಕೃಷ್ಣರ್ ಸೊಲ್ರಾರ್ ಪಾರ್ಥಾ ಏಂಟ ರೊಂಬ அன்பு முழுமையான ஈடுபாடு கொண்ட மனசோட என்னையே எல்லாத்துக்கும் மேலான கதியாக நினச்சிண்டு யோகத்திலேயே இருக்கிறவனா விபூதிகள் பலம் ஐஸ்வர்யம் அப்படிங்கிற சகல கல்யாணங்கூடத்தோட இருக்கிறவனுமான எல்லாத்துக்கும் மேலான ஆத்மா அப்படின்னு என்னை நினச்சிண்டு எப்படி எந்தவித சந்தேகமும் இல்லாமல் இந்த நினைப்பில் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நீ தெரிஞ்சுக்கொள்றியோ அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த ஸ்லோகத்தில் முதல்ல கிருஷ்ணர் வந்து சொல்கிறார் மையா சக்தமனாகா அப்படிங்கிறார். அதாவது இந்த லோகத்துலேயும் மேல் லோகத்துலேயும் இருக்கக்கூடிய எந்த ஒரு போகத்துலேயும் யாரோட மனசில் கொஞ்சம் கூட பற்று தங்கலையோ, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா நீர்லேருந்து மீன் வெளில வந்து விழுந்துடுத்துன்னா ரொம்ப கஷ்டப்படுது, அதோடய ப்ரீத்திங் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ரொம்ப கஷ்டப்படும். அந்த மாதிரி வினாடி நேரம் கூட பகவான்கிட்ட பிரிவு ஏற்பட்டதுன்னா இல்லைன்னா அவரோட நினைவு நம்மளை விட்டு அகன்றதுன்னா நம்ம உயிரே போகிற மாதிரி நம்மளுக்கு ஒரு வலிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா குணங்களும் நிறைஞ்ச பகவான்கிட்ட மட்டுமே பற்ற வந்து அசைக்க முடியாமல் வச்சுருக்கிறவ தான் மையாசக்தமனாகா அப்படின்னு சொல்கிறாராம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவான்னா கோபிகைகளை சொல்லுவான். ஸோ கோபிகைகள் இது வந்து என்னோடய சிஸ்டரில் அவங்க ரஞ்சினி வந்து இந்த டென்த் சாப்டர் ஒரு வாட்டி படிக்கும்போது சொன்னாங்க. என்னாகுமா கோபிகைகள்லாம் வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து அதீத பற்று, நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதை பற்றி இல்லையா, அதீத பற்று வச்சுட்டுருப்பான். ஸோ அந்த ராசக்கிரீடையப்போ எல்லாரோடையும் அத்தனை கிருஷ்ணர் இருப்பார். அத்தனை கிருஷ்ணர் இருந்த உடனே என்ன ஆகுமா, கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா எல்லா கிருஷ்ணரும் மறைஞ்சு போயிடுவார். ஸோ எல்லா கிருஷ்ணரும் மறைஞ்சு போனால் கிருஷ்ணர் வந்து ராதையோட மட்டும்தான் இருப்பார், அந்த ராதைக்கிட்ட மட்டும்தான் இருப்பார், மற்ற எல்லாத்தையும் மறைஞ்சு போயிடுவார். ஸோ அப்போ எல்லோரும் வந்து அவ்வளோ துக்கப்படுவாளாம், ஐயோ கிருஷ்ணா அப்படின்னு ரொம்ப அரற்றி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிருஷ்ணா நீ எங்கே போயிட்ட எங்கே போயிட்டோம் சுற்றி அவ்வளோ சுற்றி 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 தேடுவானாங்க அவன், கிருஷ்ணரை தேடி 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 அப்படியே கண்ணீராக கொட்டுவானாம். அந்த அளவுக்கு அவன் கிருஷ்ணர் மேலே அந்த ஒரு பக்தி இருக்குமா அவளுக்கு. அந்த சமயத்தில் தான் ராதையும் ஒரு நிமிஷம் நினச்சிப்பாளாம். ஸோ இவ எல்லாரையும் கூட எங்கிட்ட கிருஷ்ணர் இருக்காரு அப்படின்னு அந்த ஒரு க்ஷண நேரம் நினச்சதுனால கிருஷ்ணர் அவள்கிட்டருந்து மறைஞ்சு போயிடுவாரான். ஸோ அவளும் சொல்லணாத துக்கத்தில் விழுந்துருவா அப்படிங்கிற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ பக்தி இல்லைன்னா அந்த எதை சொல்கிறது கிருஷ்ண பக்தி அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு எக்ஸாம்பிளே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறது வந்து கோபிகைகள் மட்டும்தான். ஏன்னா அவங்கள மாதிரி கிருஷ்ணர்கிட்ட பக்தி செய்கிறதுக்கு யாருமே கிடையாது அப்படிங்கிறது என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன். அதே மாதிரி இந்த ஸ்லோகத்திலேயே மதாஸ்ரயஹா அப்படின்னு சொல்கிறது அது யாருன்னா யார் வந்து உலகத்தில் வேறு எதையுமே தனக்கு தஞ்சம் அப்படின்னு நினச்சிக்காம எல்லா ஆசையிலேருந்தும் நம்பிக்கையிலேருந்தும் கவனத்தை திருப்பி பகவானை மட்டுமே அண்டி இருக்கானோ, அத்தனை சக்திகளோட பகவான் தான் மேலான அடைக்கலம்னு நினைக்கிறானோ, அவர்தான் உயர்வான லட்சியம்னு, அவர்தான் மேலான கதின்னு தெரிஞ்சுண்டு அவர்கிட்டயே நம்பிக்கை வச்சு எப்போதுமே கவலையே இல்லாமல் இருக்கானோ அவனை தான் மதாஸ்வயா அப்படின்னு குறிப்பிடுறாராம். இப்போது ரெண்டாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் அர்ஜுனா, எதை தெரிஞ்சின்றதுக்கப்புறம் இந்த உலகத்தில் மேலே தெரிஞ்சிக்கிறதுக்குன்னு எதுவுமே இல்லையோ, அதாவது விஞ்ஞானத்தோட இந்த தத்துவ ஞானத்தை முழுமையாக உனக்கு இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போது இங்கே ஞானத்தை பற்றி சொல்லும்போது பகவானோட நிர்குண நிராகார தத்துவத்தோட பிரபாவம், மகாத்மியம், மகாத்மியம்னா பெருமை, ரகசியம், இதை வந்து நல்ல கிளியராக புரிஞ்சிக்கிறதுக்கு பேர் தான் ஞானம்னு சொல்கிறோம். அந்த மாதிரியே அவரோட குணமுள்ள ஆனால் உருவமற்ற மற்றும் குணமுள்ள தெய்வீக உருவமுள்ள தத்துவத்தோட லீலை, ரகசியம், குணம், பெருமை, பிரபாவம், இதோட உண்மையான அறிவு தான் விஞ்ஞானம்னு சொல்கிறான். இப்போது இதுலேயே இதுக்கு மேலே வேறு ஒன்று மீதி இருக்காதோ தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாளே, அது என்னென்னா ஞான விஞ்ஞான அறிவினால் பகவானோட சமக்ர ஸ்வரூபத்தை பற்றி உணர்வு கிடைக்கும். இந்த பேருலக பிரம்மாண்டங்கள் அடங்கிய பிரபஞ்சம் பகவானோட ஸ்வரூபத்தில் ஒரு துளி அம்சம்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க சான்ஸ் கிடைக்கும். அப்புறம் மனுஷன் வந்து பகவானோட சமக்ர ரூபத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுட்டான்னா இயல்பாகவே அவனுக்கு தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியதுங்கிறது ஒன்றுமே கிடையாது. பகவான் வந்து 10வது அத்தியாயத்தில் சொல்கிறார், நீ பலவற்றை அறிந்து என்ன பயன், நான் என்னுடைய தேஜஸில் ஒரு துளியினால் அகில பிரபஞ்சத்தையும் தாங்குகிறேன் அப்படிங்கிறத தான் இங்கேயும் சொல்கிறார். ஆக்சுவலி இங்கே அதுக்கான அவுட்லைன் கொடுக்குறார், 10வது அத்தியாயத்தில் அதை எம்ஃபசைஸ் பண்ணுறார். ஸோ இப்போ 3வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா, ஆயிரக்கணக்கான மனுஷங்களில் யாரோ ஒருத்தர் தான் என்னை அடையிறதுக்காக முயற்சி ட்ரை பண்ணுறான், அந்த மாதிரி முயல்கிற யோகிகளில் கூட என்னையே மேலான கதி அப்படின்னு கொண்ட யாரோ ஒருத்தர் தான் என்னை தத்துவ ரீதியாக உள்ளபடி புரிஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். இங்கே ஆக்சுவலி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி ஒன்று படித்தீங்க அவர் இருக்குது, ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டென்னிஸ் பிளேயர், விம்பிள்டன் வின் பண்ணவர், அவர் ஹி வாஸ் சஃபரிங் வித் கேன்சர். ஸோ அவர்கிட்ட வந்து ஜஸ்ட் இன்டர்வியூலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ சீம்ஸ் எட் ஆஸ்ட், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கேன்சர் வந்திருக்கு, ஸோ யுவர் லைஃப் இஸ் இன் அ கிரிட்டிக்கல் ஸ்டேஜ், ஸோ என்றைக்காவது நீங்கள் வந்து காட்கிட்ட ஃபீல் பண்ணதுண்டா, லைக் யூனோ வை மீ, எனக்கு ஏன் இது வந்ததுன்னு நினச்சதுண்டா அப்படின்னு கேட்டுருங்க. உடனே அவர் சொன்னார் அதுக்கு, இப்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200,000 பீப்புள் வந்து டென்னிஸ் விளையாட ட்ரை பண்ணுறாங்க, 50,000 கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக விளையாடுறாங்க, அதில் வந்து ஒரு 100 பீப்புள் கிட்டத்தட்ட விம்பிள்டனுக்கு உள்ளே வரதுக்கு குவாலிஃபை ஆகி வேரியஸ் ரவுண்ட்ஸில் வின் பண்ணுறாங்க, அதுலேருந்து 8 பேர் தான் குவார்டர் ஃபைனலுக்கு செலக்ட் ஆகிறாங்க, அதுலேருந்து 4 பேர் செமிஃபைனலுக்கு செலக்ட் ஆகிறாங்க, அதுலேருந்து 2 பேர் வந்து ஃபைனலிஸ்டில் செலக்ட் ஆகிறாங்க, அதில் ஒருத்தர் தான் கப்பை லிஃப்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுலேருந்து வந்து ஐ ஹேட் அ சான்ஸ் டு வின் த கப். அப்போது அந்த கப்பு வின் பண்ணி கப்பை நான் ஸ்டேஜில் வாங்கும்போது ஐ நெவர் ஆஸ்க் காட் வை மீ. அப்போது இப்போ மட்டும் நான் எப்படி அதை கேட்க முடியும்னு கேட்பார். ஒன்றா அதை ஃபென்டாஸ்டிக் எக்ஸாம்பிள்னு தோணும் எனக்கு. நம்ம எப்போதுமே நம்மளுக்கு கஷ்டம் அப்படின்னு வரும், இல்லை நம்மளால் இயலாமைன்னு வரும், இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு முடியாத தன்மை வரும்போது ஒய் மீ அப்படிங்கிற கேள்வி வந்து நம்ம மனசில் ஆட்டோமேட்டிக்காகவே வர்றது, அது வந்து ஹியூமனோட சுபாவம். ஆனால் நம்ம சந்தோஷமாக இருந்தப்போ அந்த ஒய் மீயை கேட்டிருக்கோமா அப்படிங்கிறது அவரோட இசை மூலமாக நான் புரிஞ்சுட்டேன். ஸோ அதுதான் பேலன்ஸ்ட், அதுதான் நம்மளுக்குள்ள ஒரு பேலன்ஸை கொண்டு வருமோ அப்படிங்கிறது என்னோடய ஒரு ஸ்ட்ராங் ஒப்பீனியன். ஸோ அதை நான் படித்தது, ஐ ஹேட் அ சான்ஸ் டு ஷேர் இட் ஹியர். இப்போது இதே ஸ்லோகத்தில் மனித பிறவியை பற்றி சொல்கிறார். இங்கே மனுஷப்பிறவிங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம், அது வந்து பகவானோட கருணையினால் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கிறது. பகவானை அடையிறதுக்கான சாதனையை புரியறதுக்கு பிறவினாலேயே மனுஷங்க அத்தனை பேருக்கும் தகுதி வந்துடுறது, ஜாதி, வர்ணம், ஆசிரமம், தேசம் அப்படின்னு எந்த பாகுபாடும் இதுக்கு வந்து இடையூறு கிடையாது. அது இல்லாமல் மனுஷப்பிறவியை தவிர மற்ற பிறவி எதுலேயும் அந்த பிறவியை அடைஞ்ச ஜீவனுக்கு புதுசாக ஒரு கர்மம் செய்ய தகுதி கிடையாது. அதனால தான் மனுஷப்பிறவி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக பகவானை பற்றின சிந்தனையை வளர்த்துக்கிறதுக்கோ இல்லை சாதனை புரியறதுக்கோ எலிஜிபிலிட்டி வந்துடுறது. அதுவும் பகவானோட கருணையினால் மட்டும்தான் நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனால் என்னதான் பகவானோட கருணைனால் நம்மளுக்கு இந்த மனுஷ உடம்பு கிடச்சிருந்தா கூட முந்தைய பிறவியோட சம்ஸ்காரத்தினாலேயும் புலன்னுகர்ச்சியில் இருக்கக்கூடிய ஈடுபாடுனாலையும் பகவான்கிட்ட ஸ்ரத்த பிரேம அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுனாலையும் இல்லை குறைவாக இருக்கிறதுனாலையும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுறான்னா இந்த வழியில், அதாவது சத் வழியில், பகவான் அறிஞ்சிக்கிற அந்த வழியில் தன்னோட கண் பார்வையை கூட செலுத்துறதில்லை. அதாவது பகவானிடத்துலேயும் சாஸ்திரங்கள்லேயும் மகாபுருஷர்கள்ட்டையும் நிறைய ஸ்ரத்தையும் பக்தியும் உள்ளவங்க முன்னாடி பண்ண புண்ணிய குவியலாலும் பகவானோட அருளினாலும் சத்புருஷர்களோட கூட சேர்றதுனாலையும் இருக்கக்கூடிய ரொம்ப சிலரே பகவானோட இந்த ஒரு பகவான் தத்துவத்தை அறிஞ்சிக்கக்கூடிய வழியில் முயற்சி மேற்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அதுபோலவே பார்த்தோன்னா முன்வினை சம்ஸ்காரங்கள்னால ஸ்ரத்தை, பேரன்பு, சத்சங்கம், செயல்பாடு இதோட ஏற்றத்தாழ்வுனால எல்லாரோட சாதனைகளும் ஒரே மாதிரி தான் அமையும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அகங்காரம், மமக்காரம், ஆசை, பற்று, சேர்க்கை, தோஷம் இதனால் நிறைய ஹிண்ட்ரன்ஸ் வரும். அதனால் ரொம்ப சிலர் ரொம்ப ஸ்ருத்தியாகவும் ரொம்ப ஃபோக்கஸ்டாகவும் ரொம்ப பக்தியோடையும் ரொம்ப பணிவாகவும் சாதனைகளை முழுமையாக செய்கிற பட்சத்தில் இந்த பிறவியிலேயே பகவானோட நேரிடையான அனுபவம் கிடைக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. இப்போது 4-5 ரெண்டு ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். அர்ஜுனா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் அப்படிங்கிற என்னோட இந்த பிரகிருதி 8 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. 8 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிற இது என்னென்னா அப்பரா, அதாவது என்னோட ஜடப்பிரகிருதி. நீண்ட புஜமுடைய அர்ஜுனா, இதிலிருந்து வேறான எந்த பிரகிருதியினால் இந்த உலகம் முழுதும் தாங்கப்படுகிறதோ அது எனது ஜீவரூபமான பரா, அதாவது சேதன பிரகிருதி என்று தெரிந்துகொள் அப்படிங்கிறார். ஸோ அப்பரா அப்படிங்கிறது இப்போது சும்மா லைட்டாக சொல்லணும்னு எப்படி சொல்லலாம்னா ஸ்தூலமாக இருக்கிறதுங்கிறது அப்பராவும் சூட்சமமாக இருக்கிறதுங்கிறது அப்பராவும் எடுத்துக்கலாம். ஏன் இதை வந்து ரெஃபர் பண்ணுறேன்னா இப்போ அவர் சொல்கிறார் பார்த்திங்களா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் இது எல்லாமே கிருஷ்ணர் பார்க்கக்கூடிய அந்த ஸ்தூல ரூபத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியலாம். ஆனால் முன்னாடி ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கார், என்னோடய ஒரு துளி இந்த என்டையர் உலகத்தையே தாங்கிறதுங்கிறார். ஸோ இது வேற அது வேற. அப்பராங்கிறது நீ கண்ணால் பார்க்கறது, பராங்கிறது எல்லாத்துக்கும் உயர்ந்த ஒரு விஷயம், அது வந்து கண்ணால் பார்க்க முடியாது, அதாவது சேதன பிரகிருதி அப்படின்னு தெரிஞ்சுக்கோன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாருங்க. இப்போ பார்த்தோன்னா உயிர் இருக்கிற எல்லாத்துக்கும் உடல், புலன்கள், பிராணன், புலன் நுகர்பொருள், அதுக்கப்புறம் போகத்திற்கு இடமாக இருக்கக்கூடிய வெளிப்படையாக தெரிகின்ற இந்த முழு பிரகிருதிக்கும் ஜெகத் அப்படின்னு பேர். இந்த மாதிரி தான் உலக வடிவமான ஜட தத்துவம் சேதன தத்துவத்தினால் வியாபிக்கப்பட்டு அதனாலேயே தாங்கப்படுகிறது. ஏன்னா அது வந்து பரா, இதை காட்டிலும் எல்லா விஷயத்திலும் உயர்வானது, நுட்பமானது. ஜட தத்துவம் சேதனத்துடன் சேரலைன்னா இந்த உலகத்தில் உற்பத்தி, முன்னேற்றம், அப்புறம் நிலை கொண்டு இருத்தல் அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது. அதை தான் இங்கே ரெஃபர் பண்ணுறார். இப்போ பார்த்தோன்னா நம்ம முன்ன பார்த்த மாதிரி அந்த ஸ்தூல சூட்சம காரணம் அதோட ஒரு ஃப்ளேவரும் இங்கே வருது இல்லையா. அது ஜட தத்துவம்ன்றது ஸ்தூலம்னு எடுத்துக்கலாம், சேதன தத்துவங்கிறது சூக்ஷமம்னு எடுத்துக்கலாம். இதனால் தாங்கப்படுறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அதை காரணம்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ ஸ்தூல சூட்சம காரணத்தோட ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த பூக்கு சொன்னோம், பூங்கிறது ஸ்தூலம், அந்த வாசனைங்கிறது சூக்ஷமம், அந்த வாசனை எதனால் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் பார்த்தீங்களா, அது காரணம். ஸோ அது இதோட ரிலேட் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் தோணித்த எனக்கு. ஸோ அதனால் அந்த ரெஃபரன்ஸ் இங்கே அகெயின் திருப்பி தான் சொல்கிறேன் இதை நான். இப்போது ஆறாவது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா எல்லா உயிரினங்களும் இந்த ரெண்டு பிரகிருதிலேருந்து தான் உண்டாயிருக்கு அப்படின்னும், நானே சம்பூர்ணமான எல்லா உயிரும் உற்பத்தியாகும் இடம், அதே மாதிரி ஒடுங்குகின்ற இடம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. அதாவது அகில உலகத்துக்கும் நானே மூல காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறார். இப்போ பார்த்தோன்னா தாவரம், அப்புறம் ஜங்கமம் சொல்லுவோம், அதாவது அசைவன அசைவாதன அப்படின்னு உயிருள்ள பிராணிகள் குட்டியாகவும் இருக்கலாம் பெருசாகவும் இருக்கலாம் எத்தனை இருக்கோ அதை எல்லாத்துக்கும் பூதானின்னு சொல்லுவோம். இங்கே அதான் அந்த ஜங்கமம்ங்கும்போது இது வரும், ஜங்கமா ஜங்கமம் சேகம் ஜெகன் நாராயணோத்பவம் அப்படின்னு வரும் விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்லோகம், அது எல்லாமே நாராயணன் தான் அப்படின்னு குறிக்கிறது அது. அதேமாதிரி உயிருள்ள எல்லா பிராணியோட உற்பத்தி இருப்பு அதுக்கப்புறம் பெருக்கம் இது எல்லாத்தையும் இந்த அப்பரா அதாவது ஜடம் பரா சேதனம் இந்த பிரகிருதியோட சேர்க்கையினாலேயே ஏற்படுறது, அதனால தான் இந்த உற்பத்திக்கு ரெண்டுமே காரணம். இந்த விஷயந்தான் க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பகவானே எல்லா உலகத்திற்கும் முக்கியமான அடிப்படை காரணம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்து மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இப்போது ஏழாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் கிருஷ்ணர், அர்ஜுனா என்னை காட்டிலும் வேறொன்றும் உயர்ந்த காரணமே இல்லை, இந்த உலகம் அனைத்தும் நூலினாலான மணி, அதை மாதிரி சேர்த்து என்னோட கட்டப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்கிறார். இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பார்ட், நூலினாலான மணி அப்படிங்கிற மாதிரி கட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறார் இல்லையா. இப்போது நூல் கயிற்றுல பார்த்தோன்னா அதே நூலில் முடிச்சு போட்டு அதே மணி மாதிரி முடிச்சு முடிச்சா போட்டு செஞ்சுக்கலாம் இல்லையா. ஸோ அந்த நூல் மணியிலையும் பகவான் அந்த நூல் தான் இருக்குது, அந்த ஒரு முடிச்சுக்கும் இன்னொரு முடிச்சுக்கும் இருக்கிற நடுவில் இருக்கிற நூல்லையும் நூல் தான் இருக்குது. ஸோ அதனால் எங்கே பார்த்தாலும் அந்த மாலையில் நூல் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த உலகம் அனைத்தும் பகவானோட கோக்கப்பட்டது, பகவான் தான் எங்குமே நிறைஞ்சிருக்கார் அப்படிங்கிறதான் இதோட கருத்து. அதே மாதிரி இது மூலமாக பகவான் என்ன சொல்ல வர்றன்னா, தான் தான் எல்லாமாவும் இருக்கேன், நான் தான் எங்கேயும் பரவி இருக்கேன், என்னோடய பரவி இருக்கிற தன்மையும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாருங்க. இப்போது எட்டாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார், அர்ஜுனா நான் தண்ணியில் சுவையாகவும் சூரிய சந்திரனில் ஒளியாகவும் எல்லா வேதத்தில் ஓங்காரமாகவும் ஆகாயத்தில் ஒலியாகவும் ஆண்களிடத்தில் ஆண்மையாகவும் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது எந்த தத்துவம் எதுக்கு ஆதாரமாக இருக்கோ எதில் அது ரொம்ப நிறைஞ்சிருக்கோ அதுவே அதனோட இருப்பும் வடிவமும் ஆகும் இல்லையா, அதனாலேயே அதனோட சாரம் அப்படின்னு சொல்லுவாத. இதை பேஸ் பண்ணி தான் பகவான் சொல்கிறார், அர்ஜுனா நீரில் இருக்கக்கூடிய சாரமான சுவை தத்துவமாக நான் இருக்கிறேன், சூரிய சந்திரர்களின் சாரமான ஒளி தத்துவம் அதுவும் நான் தான், எல்லா வேதங்களின் சாரமான பிரணவ தத்துவமான ஓம் அந்த ஓம்காரமும் நான் தான், ஆகாயத்தோட சாரமான சப்தம் ஒலி அதான் ஓசை அதுவும் நான் தான், ஆண்களின் சாரமான ஆண்மையும் நான் தான் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதோடைய கூட ஒன்பதாவது ஸ்லோகத்தில் கண்டினியூ பண்ணுறார், மண்ணில் இருக்கக்கூடிய புனிதமான நறுமணமாகவும் நெருப்பில் ஒளியாகவும் இருக்கேன், அது மாதிரி தான் எல்லா உயிரினத்தில் இருக்கக்கூட உயிராகவும் தவம் செய்யர்களோடத்தில் தவமாகவும் இருக்கேன்னு சொல்கிறார். இது வந்து கண்டினியூஷன் ஆஃப் தி ப்ரீவியஸ் ஸ்லோகம் தான். ஸோ இங்கேயும் ஒவ்வொரு பொருளோட சார ரூபமாக நான் தான் இருக்கேன், அதோட ஆதாரமாக நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். மண்ணோட சாரம்னா மனம், நெருப்போட சாரம்னா தேஜஸ், அதான் ஒளி. ஸோ இது ரெண்டோட சாரமாகவும் நான் தான் இருக்கேன் அப்படின்னு இங்கே சொல்கிறார். இங்கே சர்வபூத அப்படின்றத எதுக்கு சொல்கிறான்னு கேட்டோன்னா, உயிரோடு இருக்கிற எல்லா சராசர பிராணிகளையும் சொல்லுமாவது சர்வபூத அப்படின்னா, உயிருள்ள எல்லா பிராணியும் எதனால் உயிரோடு விளங்குறதோ எந்த சக்தியினால் அது உயிரற்ற பொருள்லேருந்து வேறுபட்டிருக்கோ அந்த பிராணசக்தியோட பேர் தான் ஜீவ தத்துவம் அப்படின்னு சொல்கிறான். இதில் வந்து நம்ம அந்த ஐயப்ப ஸ்லோகத்தில் பார்ப்போம் இல்லையா, பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா, சர்வபூத தயாபரா அதாவது எல்லா பிராணிகள் எல்லா இடத்துலையுமே சர்வபூதத்துக்கும் தயை கொடுத்துட்டுருக்கிற பகவானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள் இல்லையா. ஸோ இந்த சர்வபூதாங்கிறது அங்கேருந்து கூட ரிலேட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போது 10வது ஸ்லோகத்தில் சொல்கிறார் அர்ஜுனா, சராசரங்கள் எல்லாத்துக்கும் நிலையான விதை அப்படின்னு என்னை புரிஞ்சுக்கோ. நான் வந்து அறிவாளின்னு சொல்கிறவாளோட அறிவாகவும் தேஜஸ் ஒளி நிறைந்த மக்களோட தேஜஸ் ஒளியாகவும் நான் இருக்கேன் அப்படிங்கிறார். இப்போ பார்த்தோன்னா எது எப்போதும் இருக்கிறதோ ஒருபோதும் இல்லாமல் போகாதோ அதை தான் சனாதனம்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தோன்னா பகவான் தான் படைக்கப்பட்டிருக்கிற சராசரமான எல்லா பிராணிகளுக்கும் ஆதாரம். அவர்கிட்டேருந்து தான் எல்லாமே உண்டாருது. அதனால் அவர் தான் வந்து எல்லாத்துக்கும் ஆதாரங்கிறதுனால சனாதன பீஜம் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதே மாதிரி எல்லா பொருளோட தன்மையை தீர்மானிக்கிறதும் மனசு புலன்கள் எல்லாத்தையும் அடக்கி அதை ப்ராப்பராக நடத்தி செல்கிறதுமான அந்த கரணத்தோட தூய அறிவு அப்படிங்கிற சக்தியை தான் புத்திங்கிறார். இந்த புத்தி அதிகமாக இருந்ததுன்னா அவனை புத்திமான் அப்படிம்பாங்க. அந்த புத்திமான்கிட்ட இருக்கக்கூடிய அந்த புத்தியே நான் தான், அதான் ஒளியானவன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. யார் ஒளியானவன்கிறது இங்கே புத்தி அப்படின்னு எடுத்துட்டுருக்கான். ஸோ யாருக்கு வந்து அந்த அறிவாளின்னு சொல்கிறாங்களோ அந்த அறிவுக்கு ஆதாரம் நான் தான் தெரிஞ்சுக்கோங்கிறார். அப்புறம் இந்த 11வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், பாரத குல செம்மலே, நான் வந்து வலிமை மிக்கவர்களுடைய ஆசையும் பற்றும் நீங்க பெற்ற வலிமையாக இருக்கிறேன். அப்புறம் உயிரினங்களில் அறத்திற்கு மாறுபடாத, அதாவது சாஸ்திர சம்பந்தமான காமமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ பார்த்தோன்னா காமம், பற்று, அகங்காரம், கோபம், அதனோட கூடிய பலம் வந்து அசுர பலம். இந்த பலத்தை தான் வந்து 16வது அத்தியாயம் 18வது ஸ்லோகத்தில் அசுர சம்பத்துன்னு கூறி இதை வந்து துறக்கணும் அப்படின்னு 18வது அத்தியாயத்தில் 53வது ஸ்லோகத்துலையும் சொல்கிறாராம். ஸோ இந்த மாதிரியே தர்மத்துக்கு முரணான காமம் அசுரத்தனத்தோட முக்கிய குணமாக இருக்கிறதுனால எல்லாவித துன்பங்களுக்கும் அதுதான் ஆணிவேராக இருக்குது, நரகத்தோட நுழைவாயிலாகிடுறது. அதனால் விளக்கத்தக்கது காமமும் பற்றும் கூடிய பலத்திலிருந்தும் தர்மத்திற்கு முரணான காமத்திலிருந்தும் முற்றும் வேறான மிக தூய பலமும் மிக தூய காமமும் ஏற்றுக்கொள்ளத்தக்கவைதான் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் சொல்கிறார், நீ பாரதகுல தோன்றர்களில் ரொம்ப சிறந்தவன், ஓன்ட்ட வந்து இந்த அசுரபலமும் இல்லை, அதர்மத்தோட வேறாகவும் இல்லை, ரொம்ப கேவலமாக இருக்கக்கூடிய எந்த காமமும் இல்லை, உன்ட்ட காமமும் பற்றும் இல்லாத உண்மையான பலம் இருக்குது, தர்மத்துக்கு உடன்பாடான ரொம்ப தூயதான காமம் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப குறிப்பால் உணர்த்துறார். ஸோ உன்ட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்ஸோ இல்லை பலமோ நான் தான் அப்படிங்கிறதையும் இங்கே அவனுக்கு அண்டர்லைன் பண்ணி காட்டுறார். இப்போ பார்த்தோன்னா 12வது ஸ்லோகத்தை சொல்கிறார் அர்ஜுனா, அப்புறம் தெரிஞ்சுக்கோ எந்த உணர்வு வந்து சத்வகுணத்துலேருந்து வருதோ, எது வந்து ரஜோகுணத்துலேருந்து வருதோ, அதே மாதிரி எது வந்து தமோ குணத்துலேருந்து வருதோ, அது எல்லாமே ஏன்டேந்து தோன்றினது தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. ஆனால் உண்மையிலேயே அதில் நானும் ஏன்ட்ட அதுவும் இல்லை, அதை நீ நான் புரிஞ்சுக்கோங்கிறார். இப்போ பார்த்தோன்னா மனம், புத்தி, அகங்காரம், புலன்கள், புலன்களால் நுகரப்படுபவை, தன்மாத்திரைகள், மகாபூதங்கள், நல்ல தீய குணங்கள், செயல்கள் அப்படின்லாம் எத்தனை உணர்வு இருக்கோ அதெல்லாமே ஒன்று சத்வமாகவோ இல்லை ரஜசமாகவோ இல்லை தமசமாகவோ மட்டும்தான் இருக்கும். இதெல்லாம் பகவானோட அபார பிரகிருதியோட வெளிப்பாடு. அந்த பிரகிருதியும் பகவானோடது தான், வேறு இல்லை. ஸோ பகவானோட லீலனால தான் எல்லாமே உண்டாகி பெருகி திருப்பி மறைஞ்சிடுறது. இதை புரிஞ்சது தான், இதை புரிஞ்சிக்கிறது தான் பகவானிடமிருந்து தோன்றினது அப்படின்னு ஆறுது. இப்போவே பார்த்தோன்னா வானத்தில் இருக்கக்கூடிய மேகத்துக்கு காரணமும் ஆதாரமும் வானம் தான். ஆனால் வானம் வந்து அந்த மேகத்தில் கொஞ்சம் கூட ஒட்டின்னு இருக்கலை. ஸோ மேகங்கள் வந்து வானத்தில் எப்போதும் இருக்கல அப்படிங்கிறதுனாலையும் அனித்தியமானதுனாலையும் உண்மையில் அதுக்கு வந்து நிலையான இருப்புங்கிறதே இல்லை. ஆனால் மேகங்கள் இல்லாட்டிலும் வானம் எப்போதுமே இருக்கும். மேகம் இல்லாத இடத்துல கூட வானம் வந்து இருக்க தான் செய்கிறது. அந்த மேகத்தை சார்ந்து வானம் இல்லை இல்லையா. ஸோ உண்மையில் மேகமும் வானிலிருந்து வேறானது கிடையாது, அதிலேயே அதிலிருந்தே தோன்றுகிறது. இப்போ தான் நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம், நூல் நூலிலான மணியால் கோர்க்கப்படுவது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயந்தான் அது. ஸோ இப்போ பார்த்தோன்னா மேகங்களுக்குன்னு தனியான இருப்பு இல்லை, எந்த ஒரு சமயத்துலேயும் வானம் வந்து மேகங்களில் இல்லை, அதனால் எப்போதுமே தன்னில் தானே நிலை கொண்டுள்ளது. இந்த மாதிரி தான் முக்குணமான எல்லா உணர்வுகளும் பகவான் காரணமாகவும் ஆதாரமாகவும் இருக்கிறார் அப்படின்னா கூட உண்மையில் அந்த குணங்கள் வந்து பகவான்கிட்ட இல்லை, பகவானும் அதில் இல்லை, அதை தான் அங்கே ரெஃபர் பண்ண ட்ரை பண்ணுறார் அவர். இப்போது 13வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், சத்விக ராஜச தாமச குணத்தோட விளைவுகளான இந்த மூன்று வகையான உணர்வுகளால் இந்த உலகமும் அதாவது பிராணி சமுதாயமும் மயக்கம் அடைந்துள்ளன, அதனால் இந்த முக்குணங்களுக்கு மேற்பட்டவனும் அழிவற்றமனுமான என்ன இந்த உலகம் வந்து தெரிஞ்சுக்கிறது இல்லாமல் போயிடுறது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதுதான் வந்து இன்ட்ரெஸ்டிங்லி அந்த இது சொல்லுவாள் தெரியுமா, அத்ரி மகரிஷின்னு ஒரு மகரிஷி இருந்தார், அனசூயாவோட ஹஸ்பண்டு, அவருக்கு ஏன் அத்ரி வந்துன்னு இந்த மூணு குணங்களும் அவருக்கு இல்லாததுனால தான் அவர் அத்ரி அப்படின்னு சொல்லப்பட்டாராம். அவருக்கு தான் வந்து தத்தாத்ரேயர் பிறந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்ல இன்ட்ரெஸ்டிங் கதை ஒன்று. அதாவது முப்பெரும் தேவியர் வந்து அனசூயாவோட பதிவிரதார்த்தனத்தை டெஸ்ட் பண்ண சொன்ன உடனே அவங்க வந்து இப்போ பிக்ஷைக்காக வந்து நீங்கள் வந்து எனக்கு இப்போ பிக்ஷை போடணும், ஆனால் துணி போட்டுக்காமல் பிக்ஷை போடணும்னு சொல்லவே அவங்க வந்து தன்னோட தவ வலிமையான மூணு பேரையும் ஒன்றாக்கி ஒரு குழந்தையாக்கி அவளுக்கு வந்து பிக்ஷை போடுறாங்க அப்படின்னு ஒரு செய் இருந்தது. ஸோ அந்த மூணு பேரும் என்ன சொன்னான்னா, உங்களுக்கு என்ன வரம் வேணும் கேளுங்க, அதுக்கப்புறம் வந்து இவங்க முப்பெரும் தேவியரும் வந்து இவங்களை அனசூயாவை வணங்கி கேட்க குழந்தை வடிவத்திலேருந்து இவங்க மூணு கடவுள்களையும் உருவாக்குனாங்க அனசூயா தேவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாயிண்டில் மூன்று பேரும் வந்து கேட்பாங்க, நீ வந்து என்ன வேணும் உனக்கு, நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் தரோன்ட்டு, நீங்கள் மூணு பேருமே எனக்கு குழந்தையாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து சிவன் சொல்லுவாரோ, என்னை வந்து தயவு செஞ்சு கர்ப்பத்தில் வசிக்க சொல்லாதம்மா, அது துர்வாசம் அப்படின்னு சொல்லுவாரோ, அதனால் அப்படியே ஜடாதாரியாக துர்வாசராக வந்துடுவார் அவர், அதனால தான் அவர் பேரே துர்வாசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து விஷ்ணு, விஷ்ணு வந்து தான் தத்தாத்ரேயராக பிறப்பார் அவருக்கு. மூணாவது வந்து பிரம்மா, அவர் வந்து சந்திரனாக பிறப்பார். அதனால தான் நம்மளோட ஜாதகம் எல்லாத்துக்கும் பேஸ் பார்த்தோன்னா சந்திரனை தான் பேஸாக வச்சுருப்பார், ஏன்னா அது பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிறதுனால. இப்போது இந்த ஸ்லோகத்தில் பார்த்தோன்னா, இந்த மூணு குணங்களுக்கும் அப்பாற்பட்டவனும் அழிவற்றுமானமான என்ன இந்த உலகங்கள்லாம் அறிஞ்சிக்கலை அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அதாவது என்னென்னா, இன்பப்பொருளில் மயங்கி இருக்கக்கூடிய மனுஷங்க விவேகம் மூன்று குணங்களோட கூடியவையும் அழியும் தன்மையும் கொண்ட பொருட்களின் ஆட்சி எல்லையை தாண்டி போகிறதில்லை, அதனால தான் அவங்க வந்து இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதும் அழிவே இல்லாததுமான என்ன அழிய முடியாது முடியறது இல்லை அப்படின்னு சொல்ல வர்றார். ஸோ பகவான் தான் புருஷோத்தமன் அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் வந்து குணங்களுக்கும் அப்பாற்பட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நம்ம. இப்போது 14வது ஸ்லோகத்தில் சொல்கிறார் என்ன அர்ஜுனா, இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட தெய்வீகமான ரொம்பவும் அற்புதமான முக்குணமான என்னோட மாயை வந்து கடப்பதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப டிஃபிகல்ட். ஆனால் யார் வந்து என்னையே எப்போதும் புகழாக வச்சுட்டுருக்காங்களோ அவர்கள் வந்து இந்த மாயையை கடந்துடுறாங்க, அதாவது உலகியல்லேருந்து வெளியேறிடுறாங்க அப்படின்னு சொல்கிறார். இன்ஃபேக்ட் இந்த மாயை பற்றி பேசும்போது நம்ம இந்த நாரதர் கதை பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போது என்னையே புகழாக கொள்கிறார்களோ அப்படின்றதோட கருத்து என்ன? ஸோ பகவான் ஒருத்தர் தான் நமக்கு சிறந்த புகழ் அளிப்பவராகவும் உயர்ந்த அடைக்கலமாகவும் ரொம்ப அன்புடையராகவும் அடையறத்துக்கு ரொம்ப பெஸ்ட்டு பொருளாகவும் உணர்ந்து எல்லாமே பகவானுடையது தான் அல்லது பகவானுக்காகவே தான் ஏற்பட்டது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு யார் வந்து உடல், மனைவி, மக்கள், செல்வம், வீடு, புகழ் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் மமக்காரத்தையும், மமக்காரம்னா நம்மளோடது நினச்சிக்கிறது, அதுவும் பற்றும் அது மேலே வச்சுக்கக்கூடிய ஒரு இடைவிடாத பற்று, இதெல்லாமும் விட்டுட்டு அது எல்லாமே பகவானோட வழிபாட்டில் பயன்படுற பொருளாக செஞ்சு, இது எல்லாத்தையும் பகவானுக்கு வழிபடுற பொருளாக செஞ்சு பகவானால் விதிக்கப்பட்டபடி எல்லாம் நடக்கிறது அப்படின்னு மனசு நிறைஞ்சு பகவானோட ஆணைப்படி நடக்கிறதுனால தீவிரமாக பகவானை பற்றின சிந்தனையிலேயே ஈடுபட்டு தன்னை வந்து எல்லா விதத்துலேயும் இடைவிடாது பகவான்கிட்டையே நிறுத்துகிறாங்களோ அத்தகையவர்களைத்தான் இடைவிடாது பகவானை புகழாக கொள்பவர்கள் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறாருங்க. ஸோ மாயைக்கு இங்கே டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்கான்னா, காரியமாகவும் காரணமாகவும் விளங்கும் அபார பிரகிருதியின் பெயர், அதுதான் மாயை அப்படின்னு சொல்கிறார். ஸோ மாயையோட தலைவரே வந்து யாருன்னா பகவான் தான். ஸோ அவர்கிட்ட அடைக்கலம் பூந்துட்டு அவரோட அருளால் இந்த மாயையோட ரகசியங்களை முற்றிலுமாக தெரிஞ்சுட்டு இதன் தொடர்பிலேருந்து முழுமையாக விடுபட்டு செல்வதும் மாயைக்கு அப்பாற்பட்ட பரமாத்மாவை அடைதலும் தான் மாயையை கடத்தலாகும் அப்படின்னு சொல்கிறாருங்க. இப்போது 15வது ஸ்லோகத்தில் சொல்கிறார் அர்ஜுனா, மாயையினால் ஞானம் அபகரிக்கப்பட்டவர்கள், அதாவது அறிவிழந்துடுறாங்க, அசுரத்தன்மையை கை கொண்டவர்கள், மனிதர்களில் தாழ்ந்தவர்கள், இழிவான செயல்களை புரிகிறவர்களுமான அறிவிலிகள் என்னை வழிபடுவதில்லை, அதாவது அடைய வேண்டிய மேலான கதியாக கொள்வதில்லை அப்படின்னு சொல்கிறார். அதாவது என்னென்னா, முந்தின பிறவியிலேருந்து பல பிறவிகளில் பாவத்தையே செஞ்சு கொண்டிருக்கிறவங்க, இந்த பிறவியிலையும் தெரிஞ்சே பாவத்தில் ஈடுபடுறவங்க, இழித்தொழில் புரியவங்க, அவங்க எல்லாருமே பாவிகள். அது மாதிரி தான் பிரகிருதின்னா என்ன, புருஷன்னா யார், பகவான்னா யார், பகவானுக்கும் ஜீவனுக்கும், ஜீவனுக்கும் பகவானுக்கும் என்ன உறவு அப்படிங்கிற விஷயங்களை தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். மனுஷப்பிறவியோட நோக்கம் பகவானை அடையிறது, இறை வழிபாடு தான் தலையாய கடமை, அதை கூட அறிஞ்சிக்காமல் அறிஞ்சு கொள்ள விரும்பாமல் இருக்கிறாங்களே விவேகமற்ற அறிவர்களான மனிதர்கள் தான். சிந்தையும் செயல்களும் தாழ்ந்து போகவே இன்பத்தில் பற்று, தவறுதல், சோம்பல் இது மேலோங்கி இன்ப நுகர்ச்சியிலேயே வாழ்க்கையை பாழாக்கி கொண்டிருக்கிறாங்களே, அப்புறம் இதை அடையும் நோக்கத்தோடு இடைவிடாமல் இகழத்தக்க தாழ்ந்த செயல்களில் ஈடுபடுகிறார்களே இவங்க வந்து தாழ்ந்த மக்கள், மாயையால் அறிவிழந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறார். கம்ப்ளீட்டாக எதிரான உணர்வுகள், நம்பிக்கையின்மை, அதோட ஆதிக்கத்தினால ஆய்ந்தறியும் தன்மையை இழந்து விட்டார்களே, இதன் காரணமாக வேதம், சாஸ்திரம், பெரியோர்களோட நல்லுரைகள், பகவான், கர்ம பலன், மறுபிறவி இதில் வந்து நம்பிக்கை இல்லாமல் வீணான பேச்சிலையும் நாஸ்திகவாதத்திலையும் ஈடுபட்டு மற்றவங்களுக்கு துன்பம் விளைவிக்கிறார்களே, அதே மாதிரி இத்தகைய அறியாமையில் உழர்வோர்கள் மேலே சொன்ன அத்தனை தீய குணங்களோடு கூடவே ஆடம்பரம், செருக்கு, தருக்கு, கடுமை, காமம், கோபம், பேராசை, மயக்கம் முதலிய அசுரத்தனமான உணர்வுகளை கை கொண்டுள்ளவர்களாகிய அசுர இயல்புடைய மூடர்கள் ஒருபோதும் என்னை புகழாக கொள்வதில்லை அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறார் பகவான் இங்கே. ஸோ இதுவே பார்த்தோன்னா இது எல்லாத்துக்கும் ஆதாரம் வந்து ஃபெய்த்து, அந்த பகவான் ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிற அந்த ஃபெய்த்தும் நம்பிக்கையும் இல்லாத ஒரு மக்கள் மட்டும்தான் இந்த மாதிரி அறிவிலிகள், அதாவது மூடர்கள் அப்படின்னு அவர் ரெஃபர் பண்ணுறார். ஸோ இதோட இந்த 15 ஸ்லோகம் முடிஞ்சிருக்கு. இந்த எபிசோடை இதோடு நிறுத்திக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம வந்து 16-30 சாப்டர் 7 இருக்கக்கூடிய 16-30 ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஓகே, ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. தேங்க்யூ. பை பை.